சர்வ வல்லமை உள்ள தேவனை கர்த்தராய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் தம்முடைய குமாரனை
நமக்கு கொடுத்ததுனால எங்கள் மேல் வைத்து அன்பை அவர் தெரியப்படுத்தினார். உணவை நாம் எப்படி ருசிக்கலாமோ, சுக ஜீவியத்தில் இருந்தால் அதை விட மேலதிகமாக ருசிக்கலாம். அவருடைய பிரசன்னத்தை,
அவருடைய வார்த்தையை.
நீ கையை விரிக்க நாங்கள் பெற்றுக் கொள்வோம். நீரை சொல்லி பார்த்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய எதையும் அவரம் பெற்றுக் கொள்வதில்லை. தேவன் தம்மை ஒழித்துக் கொண்டிருக்கும்
நம்முடைய தேவன் மறைவாக
கிளைமை நாட்களுக்குள்ளே நான் பேசின நேரம் சொன்னேன். முதலாவதாக
முழு இரகசியமாக அவர் ஒழித்துக் கொண்டிருக்கும் இடம் அவரது வார்த்தையிலே.
நான் பிதாவிலும் பிதா எதிரும் இருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று இயேசு சொன்னார். அவருடைய நாம் தேவனுடைய வார்த்தை என்பது லட்சக்கணக்கான ஜனங்கள் சபைக்கு வந்து இந்த வார்த்தையிலே ஒழித்துக் கொண்டிருக்கும் தேவனை தொடாது அறியாது அவர்கள் ருசிக்காது வீடுக்கு போகிறார்கள். அவர்கள் கண்டதெல்லாம் அவர்களது சபையின் நாமம், அவர்கள் கண்டது அவர்கள் போதகர், அவர்கள் கண்டது அந்த பாடகர்கள் குழு, அவர்கள் கேட்டதெல்லாம் அந்த மியூசிக். தட்ஸ் ஆல். இந்த வார்த்தையை நேசிக்காமல் நீ இயேசுவை நேசிக்க முடியாது. இந்த வார்த்தைக்கு இரண்டாவது இடம் கொடுத்து நீ இயேசுவுக்கு முதலாவது இடம் கொடுக்க முடியாது.
வஞ்சிக்கப்படாதே.
சபையில் இருந்து குரட்டை விட்டது காணம்.
இதோ அவர் வருகிறார்.
அந்த கல் உருண்டு வருகிறது. வாசிக்க தெரிந்திருந்து நீ வேத புத்தகம் இல்லாமல் வந்து உன்னுடைய கையையும் கட்டி காலையும் மடிச்சுட்டு ஏதோ ஒரு படம் பார்க்கிற மாதிரி இருந்தால் ஒரு கடமைக்காக உனாத்துமா தேவனை விட்டு வெகு தூரமாக போயிருக்கிறது என்பதை அறிந்தவள். The first sign I would say that anyone who does not know the Lord, they will come late. கர்த்தரை அறியாதவர்கள், அவரோடு பயமில்லாதவர்கள் வரும் நேரத்திலே அவர் லேட்டா தான் வருவார்கள். I don't care who it is. யாரா இருந்தாலும் you don't know him. இயேசு சொன்னார், கபடமட்டு ஒரு இஸ்ரவேலன்
என்று சொன்னார். நாத்தான் வேலை பார்த்து
இன்றைக்கு நாத்தான் வேலை என்று யாருக்கும் பேர் இருக்கலாம். இயேசு அப்படி சொல்லுவாரா? பேர் வைக்கிறது லேசு. நதானியேல், நோ ஹிப்போக்ரசி இன்சைட். என்ன உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். நீ ஆத்திமரத்துக்கு கீழே இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன். அவங்க என்ன சொன்னா தெரியுமா?
நீ கிறிஸ்து இஸ்ரவேலின் ராஜா. நான் அதுபடி சொன்னபடியா சொல்லுகிறாயா? நீ பெரிய காரியங்களை காண போகிறாய்.
இந்த பைபிள் என்று சொல்லப்படுகிற இந்த புத்தகத்துக்கு இன்னும் ஒரு தரமான பெயர் கொடுக்க முடியுமானால் தேவனுடைய புத்தகம். இதுக்கு ஒரு பெயர், ராஜாதி ராஜனும் அவருடைய ராஜ்யமும். அதுதான் இந்த புத்தகம். மோட்சத்தை குறித்து இங்கே கூறப்படவில்லை. தேவன் பூமியை சிருஷித்தார் மனுஷனுக்காக, அவன் ஆண்டு கொள்ள நித்தியத்துக்குமாக ராஜாதி ராஜனுக்கு கீழே இருந்து ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவருக்கு கீழே இருந்து ஆண்டு கொள்ள நித்தியத்துக்குமாய் புதிய பூமி, புதிய வானம். உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஒரு புகையை போல இன்று இருக்கிறது, பின்னேறம் இல்லை. That's all. It's a shadow. Here today and gone tomorrow. So in the Veda puthagam endru sollapadugirathu illai avarudaiya rajyathai kurithu, அவருடைய குமாரனின் ராஜ்யத்தை குறித்தும், அவரோடு கூட ராஜாக்களாக ஆளுகை செய்ய போகிற தமது ஜனத்தை குறித்தும் தான் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. நீ எப்படி அதை பார்க்கிறாய்? உனக்கு ஒரு ஞாயிறு வர வேணும் அவரை சேவிக்க. நீ மண்டபத்துக்குள்ள வந்தா தான் பரிசுத்தமான முகத்தை காட்டுவாய். ஏதோ இப்படி சோர்ந்து போயிருந்தாலும் அது பரிசுத்தம். Oh Lord, தேவன் தாமே தம்முடைய சிங்காசனத்தை வானங்களிலே நிலைவரப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் சர்வத்தின் மேலும் ஆளுகை செய்கிறது. எந்த ராஜ்யமும் எந்த ஒரு தேசமும் அவருக்கு கீழாச்சான் கிடக்கிறது. ஒரு ராஜாவை ஏற்றி வைக்கிறார், ஒரு ராஜாவை கீழே இறக்குகிறார். இரவோடு இரவாக அவருடைய கைக்கு தப்பு வைக்கத்தக்கவன் யாரும் இல்லை. ராஜாக்களின் இறுதியும் அவருடைய கரச்சலை நீர்க்கார்களை திருப்புகிற மாதிரி அவர் திருப்புவார். Oh Lord, you just lead me. பத்தாவது சங்கீதத்திலே 16வது வசனம், அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று அங்கே கூறப்படுகிறது. என்றென்றும் அரசாழ்வார், அவர் ராஜாவாக இருக்கிறார். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறார். புறஜாதியர் அவருடைய தேசத்தில் இருந்து அழிந்து போவார்கள். 103வது சங்கீதத்திலே 19வது வசனம், கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. எத்தனையோ பேருக்கு இது தெரியாது, தேவ ஜனத்துக்கு தெரியாது. சர்வத்தையும் ஆளுகை செய்கிறது. சங்கீதம் 145, இந்த வசனங்கள் வாசிக்கப்படும் பொழுது தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டால் அது உன்னை வந்து சுத்திகரிக்கும், உன்னை விடுதலையாக்கும், உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க. The entrance of his word gives you light. அவரது வசனத்தின் உட்பிரவேசம் வெளிச்சம் கொடுக்கிறதே. மிக முக்கியமான காரியம் தேவனுடைய பிரசனம் இந்த இடத்திலே, அதற்காகத்தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். அடுத்தது அவரது வார்த்தை, அது கூட அவர் பேச போகிறார். தானியேலின் புத்தகத்திலே நேபுகாத்நேசர் அவனுடைய மிகவும் குழப்பமான ஒரு சொற்பனம், ஒரு கனவை கண்டதுக்கு பிறகு அதை தானியேல் என்கிற தானியேல் தீர்க்கதரிசி அவன் மூலமாக அவனுடைய வெளிப்படுத்துதல் கிடைத்ததும் இந்த நேபுகாத்நேசர் என்கிற ராஜா இவ்வனமாய் சொன்னான். 4:3 வசனம், Praise God. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். ஒரு புறஜாதி ராஜா அவனுடைய சொற்பனத்தை வெளிப்படுத்தினபடியால் இன்றைக்கு உன்னையும் என்னையும் வெளிச்சமாக இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே தேவன் அழைத்திருக்கிறார். தேவன் ஆரம்பத்திலே இருந்து சதா காலங்களுக்கும் ராஜாவாக இருக்கிறவர். அவரது ராஜ்யத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவதற்கு, அதை பரப்புவதற்கு தம் குடும்பத்திலே அநேக பிள்ளைகளையும் உண்டு பண்ண அவர் சித்தம் கொண்டு பூமியை சிருஷ்டிக்க திட்டமிட்டார். அதன்படியே மனிதனுக்கு சூழ்நிலையாக பூமியை சிருஷ்டித்து, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து, அதில் உள்ள யாவையும் சகலத்தையும் அவரே சிருஷ்டித்து, மனிதனை தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்திலே சிருஷ்டித்து, அவர்கள் அந்த பூமியை ஆண்டு அதை கீழ்ப்படுத்தும்படிக்கு சொன்னார்கள். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 25-26 நீங்கள் எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறீர்கள், அதை வாசிக்கிறீர்கள். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், ஆணும் ஆணுமாக அல்ல, பெண்ணும் பெண்ணுமாக அல்ல. இப்பொழுது பிசாசு மாத்தி இருக்கிறது. தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் விதமாக ஆணும் ஆணும் திருமணம் முடிக்கிறார்கள், பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கிறார்கள். சபைகளும் சிலவன் எத்தனையோ சபைகள் தேச நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தண்டனைக்கு தப்புவதில்லை. சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டது அதன் பிரகாரம், வெள்ளப்பெருக்கு வந்தது அதன் பிரகாரம் தான். சுவாதாமேவாள் கொடுக்கப்பட்ட முதலாவது ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், ஏதேனை சுதந்திரிக்காமல் அவர்கள் வழியை துரத்தப்பட்டார்கள். எத்தனை பேர் ராஜ்யத்துக்குள்ளே மறுபுறப்பினால வந்தாலும் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஏதேன் என்றால் சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் ரோமர் 14:17 நீதி சமாதானம் பரிசுத்தாவியானவருக்குள் உண்டாகும் கழிவுறுதல், அது தேவனாலே கொடுக்கப்படுகிற காரியம். இந்த உலக பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பிசாசுடைய தாக்கங்கள் சகல இந்த கவலைகளிலும் இருந்து மேலாக எப்படி ஒரு போட், ஒரு கப்பல் தண்ணீருக்கு மேலாக மிதந்து கொண்டு போகிறதோ, அப்படியாய் நாம் ஜீவித்து அவரது ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எத்தனை தண்ணிக்கு கீழே மாண்டு போனார்கள். கவலைகள் மாட்டுகிறது, சுதந்திரிக்கவில்லை. ஆதாம் அவள் சந்தோஷம் என்னும் இடத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். இன்றைக்கு உன் வாழ்க்கை எப்படி? இன்றைக்கு எங்கே உன் சமாதானம்? பரிசுத்தாவியானவருக்குள் கழி கொடுக்கிறாயா? அவருக்குள், ராஜ்யத்துக்குள் தான் கழி கூறுதல்.
Blessed be your name, Lord. Your glorious name be with us, Lord.
Help me, Lord. This is your word.
Take control of my tongue. This is your word.
ஆதியிலே துரத்தப்பட்ட மனுஷன் சந்தோஷத்தை இன்றைக்கு அலைந்து தெரிகிறான். தேவன் எங்கே என்று கண்டுபிடிக்க மதங்களை அவன் உண்டு பண்ணினான். பிசாசு அவனுக்கு உதவி செய்தது. எந்த மதமும் தேவன் என்னை கொண்டு போகாது. கிறிஸ்தவ மதமும் கூட கொண்டு போகாது. கத்தோலிக்கம் கொண்டு போகாது, மெதடிஸ்ட் மதம் கொண்டு போகாது, ஆங்கிலிக்கன் மதம் கொண்டு போகாது, ஏஓஜிங்கிற இன்னும் அதையும் மதமாக்கி இருக்கிறது பேய், அதுவும் கொண்டு போகாது. எந்த ஒரு சபையும் தேவன் என்னை கொண்டு போகாது. இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். மனிதனுக்கு தேவை ஜீவன், மதம் அல்ல. சோ அவரது அனாதி திட்டம், அவரது ராஜ்யம் பூமிக்கு இறங்கி மற்ற எல்லா இடத்திலையும் ஆளுகை செய்கிறது. அவர் சித்தம் நிறைவேறுகிறது போல வானத்திலே பூமியிலும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபம் என்ன கற்றுக் கொடுத்தார். இன்னும் வரவில்லை. தேவன் இயேசுவை அனுப்பினார். அவரது திட்டம் மாறாது. தம்முடைய சாயலில், தம்முடைய ரூபத்திலே படைக்கப்பட்ட மனுஷன் பிசாசின் பிடியிலேயும், மதங்களின் பிடியிலேயும், பாவ பிடியிலேயும் இருந்து, சூரிய கட்டுக்களிலேயும் எத்தனையோ விதமான இனம் தெரியாத, தான் என்னத்திலே இடறுகிறான் என்று தெரியாதே, அவன் ஜீவிக்கும் நேரத்திலே இயேசுவை தகுந்த நேரத்திலே அனுப்பி வைத்தார்.
வார்த்தையாகிய தேவன் மனுஷனானார்.
முச்சடியிலே பேசிய தேவன்
மோசஸ். மோசஸ்
அவனை எரிந்து கொண்டிருக்கிற ஒரு செடியை பார்த்தான். அது எரியவில்லை, ஆனால் அங்கே இருந்து குரல் வந்தது. ஒரு நாள் வந்தது, சடுதியாக அவர் தேவாலயத்தில் இருக்கிறார்.
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
அவர் தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிக்கும்படிக்கு என்னை
அபிஷேகம் பண்ணி என்னை அனுப்பினார். நற்செய்தி, ராஜ்யம். நற்செய்தி மோட்சம் அல்ல, மறந்துவிடு. ராஜ்யம்.
அதன் பிறகு சொல்ல தொடங்கினார், நூறும் கொண்டவர்களை குணமாக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறைப்பட்டு போனவர்களை வெளியே கொண்டு வர, கர்த்தருடைய அனுக்கிற வருஷத்தை பிரசித்தப்பான
என்னை அனுப்பினார். அதன் பிறகு அந்த புத்தகத்தை மூடி அந்த ஜபாலிய தலைவனிடத்திலே கொடுத்து, அவர் பார்த்த பொழுது எல்லாரும் அவரை பார்த்து கொண்டிருந்தார். What is he going to say? என்ன சொல்ல போகிறார்?
இன்றைக்கு
நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறிச்சு.
இந்த வேத வாக்கியங்கள் மேசியா, கிறிஸ்து என்றால் மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மூலம் மட்டும்தான் நிறைவேறலாம்.
இவன் யார் பேசுவதற்கு? இவன் தகப்பன் யோசிப்பு, அவன் ஒரு தச்சன், ஒரு ஓடாவியார். இவன் எப்படி சொல்லலாம் இது என்று அவர்களுக்கு கோபப்பட்டார்கள்.
அவரை பிடித்தார்கள்.
தேவாலயத்துக்கு வெளியே கொண்டு போய்
ராஜ்யத்தின் நற்செய்தி அறிவிக்கும்படிக்கு அனுப்பப்பட்ட மெசஞ்சர்
அவரையே கொண்டு போய் தள்ள கொண்டு போனார்கள்.
மோசையோடு பேசியவர் தமக்கு சொந்தமான இடத்திலே வந்தார்.
அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர் உலகத்திலே இருந்தார். உலகம் அவராலே உண்டாயிற்று.
உலகமோ அவரை அறியவில்லை. ஒன்றும் செய்யணும் நீங்க.
பலருடைய மதம் ஞாயிறு
ஆராதனை,
இங்கேயும் உலக மகம். அவர் எப்படி தேவாலயம் திரிந்து வழியே தள்ளினார்களோ, இன்றைக்கு எத்தனையோ சபைகளில் இருந்து அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அதனால் தான் அந்த கடைசி சபையில், அவோதிக்கா சபையிலே அவர் வெளியே நின்று, ஓபன் தி டோர், இஸ் எனிபடி ஓபன் தி டோர், கதவை திறப்பீர்களா, நான் உள்ளே வரட்டும். வார்த்தை அடுபட்டது, அவரது ரத்தத்தை குறித்த செய்திகள் அடுபட்டது, ராஜ்யத்தின் செய்தி அடுபட்டது.
பணத்திமிர் உள்ளவர்களாய் தங்களுக்கு தங்களுக்கு என்று ராஜ்யத்தை கட்டிக்கொண்டு,
தேத்தண்ணி கடை மாதிரி ஒவ்வொரு சந்தியிலும் அங்குமிங்குமாக சபைகளை ஸ்தாபித்துக் கொண்டு, தயவு செய்து நீங்க இருக்கிற இடத்துல இருங்கோ, சும்மா விடுங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு தேவன் அனுமதிக்கிறார். பின்னால விலகி போறார்கள், வெளியால் அனுப்புவேன். விலகினியோ பின்னுக்கு வெளியில போவாய். உன் பிள்ளையா இருந்தா என்ன செய்வாய்? This is your time. This is your people. Your people, Lord. You gave me life. You gave me strength, Lord. So I come and speak. யாரும் விலக வேண்டாம். யாருக்கினியோ அங்கால அங்கால
ஆவியானவருக்கு தெரியும். ஏன் அவனமாக அந்த பிள்ளை உருண்டு கொண்டு போகிறது, ஊந்து கொண்டு
அந்த பிள்ளையின் இடம் காலி.
ஜீசஸ்,
நீ இடம் வேண்டி விட வேண்டியதில்லை,
நீ பார்க்க வேணும். உஞ்ச பஞ்சாதி, உஞ்ச பிள்ள, உஞ்ச அக்காவா இருந்தா என்ன செய்வாய்? வெக்கப்படுவியா அல்லது பேயோடை கோவிப்பியோ?
தேவன் இயேசுவை அனுப்பினார் ராட்சியம் என்னும் நற்செய்தியை அறிவிப்பதற்கு. இயேசு தேவாலயத்தில் இயேசு அவனுடைய புத்தகத்தில் இருந்து வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள், அதை தேடி அந்த இடத்தை கண்டு அவர் வாசித்தார். அவரால் மட்டும்தான் அந்த காரியங்கள் நிறைவேறும். அதை யூதர்கள் அறிந்திருந்தார்கள். மேசியான்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து, அது அவருடைய இன்னும் ஒரு நாமம் இல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஒருவர் தான், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மெஸ்ஸாயா, அதுதான் அந்த பெயர். அந்த அந்த பதவி அவரால் மட்டும் அவைகள் நிறைவேறும். Praise your name, Lord. உள்ளுக்கிருந்து எரியாத இது சூடான இடம் போக போக வேறுக்கும். உனக்கு குளிர் தேவை என்றால் மெதுவாக தான் எழும்பிட்டு பின் கதவால் போய் வீட்டை போ, ஒன்று ஏசியில் போயிரு, மரத்து கிடையிறு. இதில் இருந்து கொண்டு முடங்கி கொண்டிருந்தி என்றால் உள்ளுக்கு அந்த ஆவி என்னை தாக்கும். என் நான் பிரசன் பண்ணுவதை many people do not know that. அனைக்கு பேருக்கு அது தெரியாது. கலாச்சியர் 3:8-9
Oh Lord, great is your wisdom.
3:8-9 Did you know that God sent the message, the good news of the kingdom to Abraham? ஆபிரகாமுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. கலாத்தியர் 3:8-9 மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் தேவ வார்த்தை முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு என்னவாய் அறிவிக்கப்பட்டது? சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. அந்த சுவிசேஷம், அந்த நற்செய்தி, you know what that is? The kingdom of God and the king will be Jesus Christ. அவருக்குள்ளாக பூமி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும். That is a good news. ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆதிகாமம் 22 எடுப்போம். 17:18
நான்
உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் அதிலே பிழை உன் சந்ததி கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததி தங்கள் சத்துருக்களின் தன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரிலான இட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த சந்ததி என்று கூறப்பட வேண்டிய இடத்திலே சந்ததியார் என்று கூறப்பட்டிருக்கிறது. சத்துருக்களின் வாசல்களை மேற்கொள்வது சந்ததியார் அல்ல, சந்ததி. சிலுவையிலே முறியடித்தார். நமக்கு எதிரியாகவும் முரண்பாடாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து அதை சிலுவையிலே ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Read it from the English Bible. And the sandhadi endru tamil la eppadi poturanga pathingala, I'm going to read from English. 22:17, that in blessing I will bless thee, and in multiplying I will multiply thy seed. Un sandhadi, not seeds, panmai alla varumai, and the sandhadi Christ. அவர்தான் மேசியா. அவருக்குள்ளாக உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். And then continue reading it. As the stars of heaven and as the sand which upon the seashore, and thy seed shall possess the gates of his, not their, his. Go and read it. If you, those of you who have the English Bible, go and read. Thy seed will possess the gates of his enemies, not there. உன்னுடைய சந்ததி கிறிஸ்து எப்படி இருக்கணும்? அதுல தங்களுடைய எதிரிகளின் வாசல்களை மேற்கொள்ளுவார். வார்கள் அல்ல, மேற்கொள்ளுவார். யாரது? இயேசு கிறிஸ்து. Give shout and praise and glory to the Lord. Yeah. He shall conquer. He shall overcome, possess the gates of his enemies. தம்முடைய எனக்கு தெரியும். எப்பொழுதும் கற்றாலும் ஒரு இடத்துக்கு வர, ஒரு அறிவுக்கு வர முடியாத பொம்பளைகள் உலகெங்கும் இருக்கிறார்கள். So who can't help it? தேவனுக்கு அது தெரியும். His enemies. Did you see that? Praise God. அந்த கலாத்தியர் 3:16 சந்ததிகள் என்று சொல்லாமல் சந்ததி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சந்ததி கிறிஸ்து. Your seed, விதை. உன் விதை, விதைகள் அல்ல, விதை. அதற்குள்ளே பூமியின் ஜனம் எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன். வீட்டை போய் ஜெபம் பண்ணி வேதத்தை படிச்சு அதை ஆண்டவரோட நெருங்கிட்டு வர்றதில்லை. கிழவியார் மாதிரி, கிழவிகள் மாதிரி, கிழவன் உச்சிருந்து உட்கார்ந்து பேசி போட்டு இஞ்ச வந்து கழுதை கொட்டாய் விடுறது. அதுக்கப்புறம் போதகர் வந்து கையை வைக்க வேணும் தலையில, கொழுக்கொட்டை கொண்டு வந்து உள்ள தலைக்குள்ள போடுறாரு. கொட்டாவிங்க வந்தோடனே வெறும் தானே அங்கேயும் இங்கேயும் அடிச்சு போட்டு வர்றது. ஒன்றுக்கு ரெண்டுக்கு மூன்று செல்போன் எடுத்து. எனிவே, ராஜ்யத்தின் மேல் பிரியமுள்ளவர்கள், ராஜ்யத்தை காத்துக்கொண்டிருக்கிறவர்கள், அவர்களோடு நான் பேசட்டும். அவ்வளவு கொஞ்சம் பேர் தான். ரைட். ஓகே. சகரியா 14:16 எல்லாரும் இதுக்குத்தானே காத்துக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மோச்சம் பண்ணி சொன்ன தெரியாது. இப்ப இருக்கிறவங்க பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு என்னமோ எல்லாம் பூ கண்டு வேணுமாம், பூ வேணுமாம், புருஷன் செத்தால் பூவை பறிச்சிட்டு போய்த்தாராம், கள்ள பேய், படுபாதாள பேய், சர்ச் வச்சிருக்கிற பேய், ஓ மை குட்னஸ். சகரியாவின் புத்தகம் 14:6 தொடக்கம். அந்த நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒரு வேளை பிரகாசமும் ஒரு வேளை மப்புமாக இருக்கும். ஒரு நாள் உண்டு, கத்த போறனி கத்த ரெடியாக இரு, உனக்கு வெளிச்சம் கிடைச்சால் வரப்போதுண்டு. நேற்றைக்கு இல்லாதது, கல் உருண்டு வந்ததே நேற்றை கண்டு ஆண்டவர் அந்த செய்தியை கொடுத்து முடிந்ததும் ஆக சொன்னாங்க, பிரதர் நியூஸ்ல சொல்லியிருக்காங்க கல் விழ போதாமண்டு. அப்படியா, நல்லா விழட்டும். அவங்ககிட்ட சொல்ல வேண்டும், நியூஸ் ஆகிட்ட பெரிய கல் ஒன்று வருகிறது. அந்த கல் வந்து எல்லா ராஜ்யங்களையும் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கி. நீ அரிசிய புடைக்கிற நேரத்தில் அந்த கோது அது இதெல்லாம் பறந்து போற மாதிரி ராஜ்யங்கள் சுக்கு நூறா உடைஞ்சு போகும். அந்த கல் மட்டும் அப்படியே எழும்பி ஒரு மலையாக எழும்பும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் பின்னேரத்திலே வெளிச்சம் உண்டாகும். அந்த நாளிலே ஜீவ தண்ணீர் எருசலேமிலே இருந்து புறப்பட்டு அது புறப்பட்டு பாதி கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாறி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்த நாள், அந்த நாள், அந்த நாள், அந்த நாள், அந்த நாள் இதோ வருகிறது. அந்த நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் ஒன்றாயிருக்கும். இப்ப சொல்ல போறேன், சொல்ல முதல்ல எனக்கு காற்று அடிக்குது. அந்த நாள், அந்த நாள் இயேசு பேசிக் கொண்டிருந்தார் பரிசேயரோடு. ஆபிரகாமை குறித்து பேசும் நேரத்திலே அந்த இடம் வந்தது. அவர் சொன்னார், ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாயிருந்தான், அதை கண்டு கழிவுறான். அதுதான் இந்த நாள், இந்த நாள், அந்த நாள். அனைவரும் பேருக்கு கிட்டையும்போ என்ன இந்த வார்த்தை. அந்த நாளை அவன் கண்டான், அதை கண்டு களி கூர்ந்தான். நற்செய்தி அவனுக்கு தரும், the messiah will have to come and reign. நற்செய்தி ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிற, நான் சொன்னேன் இந்த மாடு உன் கோழி உன் உடல் உலக்க உன் புருஷன் பிள்ளை அதான் இப்படியிலே இருக்கிறாய். அதான் இந்த கவலைகள் எல்லாம் பாம்பு சுத்தின மாதிரி சுத்தி இருக்குது. வாலிபர்களும் கவலை, வயோது பெரும் கவலை. பறக்கும் போதும் அழுகிறாய், பிறக்கும் போதும் அழுகிறாய். அழை இடையிலேயும் அழுகிறாய். ஆபிரகாம் வந்து நாளை கண்டான், களி கூர்ந்தான். அவனுக்கு தரிசனமாக கொடுக்கப்பட்டது, the day will come, Jesus Christ will come and sit on the throne. அவர் சிங்காசனத்தில் பூமியிலே வந்திருப்பார். எங்கே இருப்பார்னு கேட்கிறாயா? இயேசுவே சொன்னார் மத்தேயு 5:35, பூமியின் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய பாதப்படி. எருசலேமிலே சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜனுடைய நகரம். மகாராஜனின் நகரம் அங்கதானா பிரதர் வாரர், வேற எங்க? மோட்சம், மோட்சம், மோட்சம். யூதர்களுக்கு இப்படியான ஒரு சொல்லு தெரியாது. அவங்களை நேரம் பார்த்து கொடுறது. ஆபிரகாமு கொடுத்த வாக்குத்தத்தம், மேசியா வருவாரே சந்ததி என்று சொன்னாரே, அவங்க ஆராய்ஞ்சு படிப்பாங்க ஹீப்ரு, அவங்க பாஷையிலானே எழுதினது.
பொழுது விடிந்து விடிவள்ளி உதிக்கும் வரை அந்த வசனத்தை கவனிச்சிருப்பது நலமாயிருக்கும். இருளிலே விடிவள்ளி போல இருக்கிற அந்த தீக்கு தரிசன வசனம், அதை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
அவர்கள் ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான்,
உன் தகப்பன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நான் நிறைவேற்றுவேன்.
யாக்கோபுக்கு கொடுத்தது அதான், தாவீதுக்கு கொடுத்தது அதான். We going to go through the scriptures. அவர் பார்த்து கொண்டிருந்தார், ராஜ்யம் ராஜ்யம் எப்போது வரும், எப்போது எங்கள் நெருக்கங்கள் முடியும்.
வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மையுள்ளவர்.
எத்தனையோ பேர் வாக்குத்தத்தை பெறாது மறித்தார்களாம். எபிரேயர் 11 கூறுகிறது, அவர்கள் எல்லாரும் எதை நோக்கி இருந்தார்கள், தேவனாலே கட்டப்பட்ட ஒரு பரிசுத்த நகரத்தை, தட் சிட்டி. இந்த பூமி அவர்களுக்கு அருகதையாக இருக்கவில்லை.
அதுதான் ஜெருசலேம். ஓ மை காட்,
ஏன் இன்றைக்கு சண்டையும் யுத்தமும் என்று பார்க்கிறாயா?
எத்தனை வருஷங்களாய்
முதல் தரம் வந்ததை தப்ப விட்டார்கள். வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி அவரை கொண்டு போய் சிலுவையிலே அறைந்தார்கள். ஜீவாதிபதி,
அது தேவருடைய சித்தமாயிருந்தது. இப்பொழுது ராஜாதி ராஜனாய் கர்த்தாதி கர்த்தராய் அவர் பூமியை அரசாள வருகிறார்.
You must be ready. யாத்ராகமம் 19:5-6 நீங்கள் என் உடன்படிக்கைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால் நான் உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக்குவேன். அதாவது நீங்கள் ராஜாக்களாயும் இருப்பீர்கள், ஆசாரிய கூட்டமாயும் இருப்பீர்கள். ஆசாரியர்கள் தேவனோடு பரிந்து பேசுகிறவர்கள் ஜனங்களுக்காக. யூ ஹாவ் அ பிரீஸ்ட்லி மினிஸ்ட்ரி, இன்டர்செஷன், இன்டர்சீடிங் வித் காட். அண்ட் தேர் இஸ் அனதர் பொசிஷன், இன்னும் அடுத்த பதவி, ராஜாக்கள். ராஜாக்கள் ஆளுகை செய்ய, அதிகாரம் செலுத்த, அவர் நாமத்திலே அவருக்கு கீழே அவருடைய சிங்காசனத்திலே பகிர்ந்தவர்களாய் உடன் சுதந்திரர்களாய். ஹோ, இதுதான் தேவனுடைய திட்டம். சனமண்டைக்கு மோட்சத்துக்கு போக போதகர்மார் ஆயத்தப்படுத்துகிறார்கள். தேவனுடைய இரக்கமும் கிருபையும் மோட்சத்தை குறித்து ஒரு செய்தி என்னிடத்திலே இல்லை. அதை தயார் பண்ணும்படிக்கு விருப்பமும் தேவன் கொடுக்கவில்லை. இந்த 30 மோட்சம் மனுஷனுடைய இடம் அல்ல, அவன் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜனும் ஆகிய இயேசுவோடு, மேசியாவோடு இஸ்ரவேல் தேசத்திலே ஜெருசலேம் நகரத்தை பிரதான காரியாலயமாக கொண்டு அவருடைய சிங்காசனம் அங்கே இருக்கும். பரிசுத்தவான்கள் அவரோடு கூட பாடுகள் அனுபவித்தவர்கள் அவரோடு கூட ஆளுகையும் செய்வார்கள். இப்பொழுதும் இனிமேலும் 19:5-6 வாசிக்கலாம். அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, இதோ உங்களை ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ள ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்க. எபிரேயர் புத்தகத்திலே 4:1-2 ஆபிரகாமனுடைய சந்ததியார்கள், அதுக்கு பிறகு வந்த அந்த ஜனக்கூட்டம் யூதர்கள், அவர்களை குறித்து ஆவியானவர் என்ன பேசுகிறார்? எபிரேயர் 4 ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான எது இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது? அவரது 1000 வருஷ அரசாட்சி எருசலேமிலே காரியாலயமாக கொண்டு அங்கு நடத்தப்படும்.
அங்குதான்
அதற்கேதுவான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும், யாரில், உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போகாதவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஏன் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ தாய் தகப்பன் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு கோழி குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு ஓடின மாதிரி ஓடினார்கள் தெரியுமா? வார்த்தை வாயிலும் இல்லை, வார்த்தை இருதயத்திலும் இல்லை. இதை நான் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை. நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிப்பாக இருக்க கடவன். இந்த வார்த்தை இல்லாமல் ஜீவிக்க முடியாது. நீதிமான் வார்த்தையினாலே அவன் ஜீவிப்பான். அந்த வார்த்தையில இருந்து விசுவாசம் வருகிறது. வார்த்தையை கேட்டு அது கீழ்ப்படுகிறதுனாலே, நீ கீழ்ப்படியாமல் இருந்தால் உன்னுடைய வீடு விழும், உன் ஆவிக்குரிய ஜீவியம் விழும். எப்பொழுது விழுமன்றது உனக்கு தெரியாது. நீ ஆராதனைக்கு மோன் தரிசனம் கொடுத்தா போகிறாய், போ, நேரம் வருகிறது, வீடு கவிண்டு போம். அந்த சுனாமி தண்ணி வந்து வீடெல்லாம் உடச்சொறிஞ்சு கொண்டு போன மாதிரி சோதனை வரும். கிணறுகள் கூட பிட்டுங்கப்பட்டு வெளியிலே கிடந்ததை பார்த்திருப்பீர்கள். கட்டாயம் வரும், சோதனை வந்தே தீரும். நோட்ஸ் எடுக்கிறாயா? காத்திரு, உன் விசுவாசம் சோதிக்கப்படும். அந்த நேரம் பார்க்கலாம். உன் வாயிலே வார்த்தை இருந்ததா? உன் இருதயத்திலே அங்கே நாட்டினாயா? அதுக்கு கீழ்ப்படிந்தாயா? என்று மற்றவர்களை விட நீதான் முதலில் அறிவாய். அறுவடையோ முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அவ்வளவுதான். மறுபடியும் சொல்லுகிறேன், வக்கியா இருக்குது, வெக்க கூடுது. வேர்த்தால் வெளியிலே போ அல்லது வீட்டு போ. உன்னை விட எனக்கு கூட இங்க வெப்பம். ஏனெனில் நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, இரண்டாம் வசனம், நமக்கும் அறிவிக்கப்பட்டதே. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நீயும் தேவ வசனமாய் கேட்காவிட்டால் இந்த செய்தி உனக்கு பிரயோஜனப்படாதே. வக்கைக்குள்ள வந்திருந்து உன் சட்டை எல்லாத்தையும் ஈரமாக்கி வீட்டுக்கு போனதான் மிச்சம். அவ்வளவுதான். உன்னை நீ ஏமாற்றுகிறாய். சவக்காலைக்கு போய் மம்மட்டி எடுத்து நீ கிடந்து தோண்டுகிறாய். வந்து கேட்கிறார்கள் என்ன செய்கிறாய், உனக்கே நீ குழியை தோண்டுகிறாய். ஓ எஸ். முதலாம் சாமுவேல் 8:5 ராஜ்யத்தை குறித்து அறிவு மங்கி போனதனாலே தேவன் ராஜாவாக இருந்து தம்முடைய ஜனத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார். யாரோ ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார். இது ஜோஷுவாவுக்கு பிறகு. ஒரு கிதியோன், ஒரு சிம்சோன், சாம்சன், ஒரு சாமுவல், ஒரு டேவிட், ஒரு கிடியன், ஒரு ஒரு ஒருத்தானியல், அவர்கள் காலத்திலே கொஞ்சம் கீழ்ப்படிவாயிருப்பார்கள். அவன் செத்து போன உடனே மறுபடியும் ஓடுவார்கள் முண்டங்கள் இடத்திலே. இப்ப ஏதாவது வித்தியாசமா? இல்லை. சேம். வாசிச்சு பார். அவரை விட்டு தூரமா போனதும் 8 வருஷத்துக்கு தூக்கி கொடுப்பார். பிசாசுகள் ரகையில அழுது கொண்டு வருவார்கள், குணமாக்குவார், விடுதலை கொடுப்பார், ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். அவன் இருக்கும் காலம் வரைக்கும் மௌனமாய் இருப்பார்கள், கீழ்ப்படிவா. அவன் செத்த உடனே திரும்பியும் போடுவார்கள். இந்த முறை தூக்கி 20 வருஷத்துக்கு ஒப்பு கொடுப்பார். பேயிட்ட அவர்கள் எதிரிகள் இடத்திலே இவை யாவும் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அவர்கள் அந்த ராஜ்யத்தின் அறிவு இல்லாமதனாலே, அது மங்கி போனதுனாலே வஞ்சிப்புக்குள்ளே அகப்பட்டு, எங்களுக்கு ஒரு ராஜா தேவை, மற்ற எல்லாருக்கும் ராஜா இருக்குது, மற்ற தேசங்களுக்கு ராஜா இருக்குது. அந்த ராஜா முன்னால் போய் அவர்களுடைய யுத்தங்களை எல்லாம் அவர் சரி பண்ணுறார். அவங்க யுத்தத்தை வெற்றி எடுத்து கொடுக்கிறார். இப்போ எங்களுக்கும் தேவை. இது சாமுவேலுக்கு மிக துக்கத்தை கொண்டு வந்தது. அவன் போய் கர்த்தரிடத்தில் சொன்னான். முதலாம் சாமுவேல் 8:7 You don't have to turn there. 7 வசனத்திலே தேவன் சொன்னார் சாமுவேல்ட்ட, சாமுவேல் லிசன், அவர்கள் உன்னை வறுக்கவில்லை, அவர்கள் உன்னை தள்ளிவிடவில்லை சாமுவேல், அவர்கள் என்னை தான் தள்ளிவிட்டார்கள். நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்களுக்கு இன்னும் ஒரு ராஜா தேவையாம். அதுதான் நடந்தது. இயேசு வந்ததும் எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு அவரை தள்ளிவிட்டார்கள். அவரை சிலுவையில் அறையும், எங்களுக்கு ராஜா தேவையில்லை, எங்களுக்கு ராஜா ஒரு ஆள் தான் சீசர். அவரை தள்ளிவிட்டார்கள். அதன் பிறகு பரிசுத்தாவியானவர் இறங்கினார், அவரையும் எதிர்த்தார்கள். சேவான் சொன்னால் நீங்க யாரைத்தான் எதிர்க்கல, இப்ப பரிசுத்தாவியானவரை எதிர்க்கிறாள். உன் வாழ்க்கை எப்படி? இனிமே தின நாளுக்கு ஞாயிறு வந்து என்னத்தையோ என்ன பார்க்கற மாதிரி இருந்து போட்டு போறாய், எனக்கு அதை சொல்லவே விருப்பம் இல்லை. ஆண்டவர் கேட்டார், மனாந்திரத்துக்கு ஏன் போன நீ, ஆரை பார்க்க போனே, மெல்லிய ஆடை போட்டிருக்கிறாங்களையா, இந்த சீத்ரு ஒன்று சொல்லுவாங்க பெண்களுக்கு நல்லா விளங்கும், சட்டைக்கு உள்ள அளவர், அதைய பார்க்க போனீர்கள். அப்படி ஆண்டவர் சொன்னதா? ஆமா ஆமா சொன்னாரு, எல்லாமே நேரம். இனி யார பார்க்க போனீங்கள், காத்துக்காடுற நாணதையா? அவருக்கு வேணும் கேள்விக்கும் மறுமணி கொடுக்கும். யார பார்க்க போனி உண்டைக்கு யார பார்க்க வந்தாய், ஆற என்னத்துக்கு வந்தாய், உலக நேரம் கேட்டதா செய்தி? ஸோ அதன் பிறகு ராஜ்யங்கள் மாறியது, ராஜ்யங்கள் எழும்பியது, ராஜ்யங்கள் விழுந்தது, பல தேசங்களிலே ராஜாக்கள் எழுப்பினார்கள். இப்படியாயிருக்கும் நேரத்திலே பபிலோன் தேசத்திலே ஒரு ராஜா நெபுகாட்நேசர் என்கிறவன் அவன் ஆண்டு கொண்டிருந்தான். அது நீங்கள் தானியேலுடைய புத்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் அவன் நித்திரைக்கு போயிட்டு, அல்லது எப்பப்ப யோசிச்சு கொண்டிருந்தாலும் எனக்கு தெரியாது, இனிமேல் என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும். அப்ப டெலிவிஷனும் இல்லை, டெலிஃபோனும் இல்லை, செல்போனும் இல்லை, ஒட்டையும் இல்லை, ஐபேடும் இல்லை, ஒரு இது மாதிரி ஒரு டெக்னாலஜியும் இல்லை. அது உங்களுக்கு தெரிய வேணும். ஒன்றில் ஜனங்கள் பேயோடு தொடுக்கப்பட்டிருந்தார்கள், அல்லது ஜனங்கள் தேவனோடு தொடுக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் காரியங்களை அறிய வேண்டியதாக இருந்தது. What does the scripture say? ஈரோது கூட கூப்பிட்டு கேட்டான், மேசியாங்கிறவர் இஸ்ரவேலின் ராஜா எங்கே புறப்பார் என்று ஆக்களை கூப்பிட்டு கேட்டான். எனக்கு ஒரு கா சொல்லுங்கோ, புறஜாதியான் ஹெரட். அவர் சொன்னார், எப்ராத்தாயின் இடத்திலே பெத்லகேம்ங்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது, அங்கே புறப்பார் என்று தீர்க்கதரிசியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கு ராஜாவா? எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டது. நடக்க போகிறவைகளை முன்கூட்டியே அறிவிக்கிறேன், காலம் வந்ததும் அது நிறைவேறியது, நானே அதை நடப்பித்தேன், நானே அதை நிறைவேறும்படிக்கு செய்தேன். என் கருத்துக்கு தப்பி வைக்கத்தக்கவன் யார்? என்னை யார் கூப்பிடுவாய்? நானே முந்தினவரும் நானே பிந்தினவரும். கிறிஸ்தவர்களை கடவுள் அவர், அவர் ஜனதுக்கு ஒரு கடவுள். பரலோகம் போறாங்கல்ல, அவர் இறங்கி கீழே வாரார். ஓஹோ, தோணியில போகவாம், ஆற்றில போய் எல்லாம் போய் கடலுக்கு போகுதா? கடல்லையே கிட விரட்டும் சுனாமி. தானிய இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே, இவன் படுக்கைக்கு போற முதல்ல நான் சொன்ன மாதிரி எத்தனை நாள் யோசிச்சானோ தெரியாது, என்ன இதுக்கு பிறகு என்ன சம்பவிக்கிறது, இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது என்றெல்லாம் சிந்திப்பானாம். விளங்குதா? ஸோ அந்த இரண்டாம் அதிகாரத்திலே அவன் ராஜ்யபாரன் இரண்டாம் வருஷத்திலே நெபுகாட்நேசர் சொற்பனங்களை கண்டான். அதிலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்து போயிட்டு, அதுவும் அவன் நித்திரை செய்யும் நேரத்திலே அவனுக்கு ஒரு சொற்பனம் அங்கே கொடுக்கப்பட்டது. ஒன்றில் அங்கால பார் அல்லது இங்கால பார், இது நெபுகாட்நேசர் அல்ல. அவன் நித்திரையிலே கனவு கண்டான், நீ கனவு கண்டிருக்கிறாதானே? எல்லா ஊழல் கனவும் இது தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு கனவு. கனவு பிசாசினிடத்தில் இருந்து வரலாம், நீ நிறைய கழுத்து முட்டை சாப்பிட்டதனால் வரலாம், அல்லது பேய் உனக்கு கனவை கொடுக்கலாம். எல்லா கனவும் தேவனாலே கொடுக்கப்பட்டது அல்ல, அறிந்து கொள். இப்ப ராஜா இந்த சொற்பனத்தை கண்டு எல்லா மந்திரகாரர்களையும் சூனியக்காரர்களையும் எல்லா குறி சொல்கிறவர்களையும் அழைத்தான். சாரியோ அழைச்சா எல்லாரும் வருகிறான், எங்க கிடந்து வந்தினமோ நான் அறியேன். அப்பையும் இருந்தது இப்படிப்பட்ட ஆக்கள், இப்பையும் இருக்குது எத்தனையோ பிரதம மந்திரி ஜனாதிபதிகள், இவர்களுக்கு பின்னாலே மந்திரகாரர்கள். குறிப்பாக ஒரு புத்தகத்திலே, மோசையின் புத்தகத்திலே, யாத்ராகமத்திலே பார்வோனுக்கு பின்னாலே யார் இருந்தது? பலமா சொல்லு, மந்திரவாதிகள். ஆலோசனை கொடுக்க அதுக்காகத்தான் ராஜாக்களுக்காக, பிரதம மந்திரிகளுக்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேணும். சமாதானம் உள்ள ஜீவியம் நாங்கள் ஜீவிக்கிறதுக்கு தேவன் பிள்ளைகளுக்கு சொல்றது போல சொல்லி வைத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுங்கோ, இது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். அப்ப இவங்க கூப்பிட்ட உடனே அவன் சொன்னான், நான் ஒரு கனவு கண்டேன், இந்த கனவு என்னை கலங்கடிக்க பண்ணியது. இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், இந்த கனவை நீங்கள் அறிந்து அந்த கனவுக்கு அர்த்தம் எனக்கு சொல்ல வேணும். அப்படி என்று சொல்லி அந்த அந்த வந்த கல்தியர்ல எடுத்து இருக்கிற எல்லா மந்திரவாதிகள்ட்டையும் கேட்டான். பார்க்குறீங்களா என்ன? நான் கதைக்கிற நேரம் நீ வாசிப்பாய், நான் வாசிக்கிற நேரம் நீ என்ன பார்க்கறாய்? அவங்க சொன்னாங்க, நல்லது ராஜாவே, உங்களுடைய கனவு என்ன? நீங்கள் சொல்லுங்கள் கனவை, நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம் அர்த்தத்தை. அவன் சொன்னான், இல்லை இல்லை, கனவை சொல்ல மாட்டேன். எந்த குறி சொல்றாக்குன்ற மொழி எப்படி போயிருக்க வேண்டிய யோசிச்சு பாருங்க. ஆலையால் பார்த்துருப்பாங்க சில பேர், என்னடா இந்த மனுஷன் கனவு சொல்ல மாட்டானாம். சரி, சொல்ல மாட்டேன், நீங்கள் எனக்கு அர்த்தத்தை நீங்கள் அறிவிக்க வேணும். அந்த அர்த்தத்தை எனக்கு அறிவியாமல் போனால் துண்டு துண்டா உங்களை வெட்டுவேன். என்ற தகப்பனே, இது என்ன பைத்தியம் இது? அது வந்து ஐந்தாம் வசனத்திலே நான் வாசிக்கலாம். நீங்கள் உங்களை துண்டா வெட்டுறது மட்டுமில்ல, ஆக்களை அனுப்புவேன். வாசிக்க தெரியாத ஆக்கள் கேளுங்கோ, கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உனக்கு கதையை சொல்றேன். இதுக்கு உனக்கு விளங்காட்டி சந்தைக்கு போய் கொஞ்சம் கடலையை அவிச்சு போட்டு வில்லு, உங்கள் வீடுகளுக்கெல்லாம் நெருப்பு வைப்பேன். என்னப்பா இது, எங்களை வெட்டி போட்டு பஞ்சாதி பிள்ளைகளை விடுறட்டாலும் பரவாயில்ல, வீட்டை நெருப்பு வைக்கவாம் இந்த மனுஷன். அவர்களுக்கு எப்படி இருக்குமென்று உங்களுக்கு தெரிய வேணும். நீங்கள் சொற்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னால் அதற்காக வெகுமதிகளையும் பணத்தையும் உங்களுக்கு சன்மானம் எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன். நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேணும், நான் உங்களுக்கு பரிசு கொடுப்பேன். பின் அவங்க என்ன மறுமொழி கொடுத்தாங்க என்றால், அவர்கள் மறுபடியும் சொல்லு மறுபடியும், இந்த முஸ்பாத்தியான காரியங்கள் இதில் கிடக்குது, நீங்கள் வாசிச்சு குதி குதி என்று குதிக்காம வர என்ன? அவ இதை பாருங்க, அவர்கள் மறுபடியும் மறுமொழியாக, ராஜா அடியாருக்கு சொற்பனத்தை சொல்வாராக. அப்பொழுது அதன் அர்த்தத்தை நாங்கள் விடுவிப்போம் என்றார்கள். அதற்கு ராஜா மறுமொழியாக, என்னிடத்தில் இருந்து இந்த தீர்மானம் வெளியில் வந்தபடியால் நீங்க இப்ப என்ன செய்யறீங்க தெரியுமா? காலத்தை கொஞ்சம் தாமதிக்க பார்க்குறீங்க. நீங்க சரியான உங்களோட பாசையில் எமகாதர்கள், அவன் ஜூனியக்காரம்பின் போறாரு, நீ காலத்தை மெதுவாக நீடிக்க பார்க்குற, அதை கதைச்சி இதை கதைச்சி சுத்தி வளைச்சி வேலை பாயிண்ட்டுக்கு வா, சொல்ல மாட்டியோ சொல்லுவியோ? இவங்க மறுபடியும் கேட்டாங்க, உங்களோட கனவு எங்களுக்கு சொன்னா தானே சொல்லலாம், இது என்ன தெரியாம என்ன தெரிகிறது? நீங்க காலத்தை தாமதம் பண்ண பார்க்கிறீர்கள், நிச்சயமா எனக்கு தெரியும், காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணி இருக்கிறீர்கள். அதாவது அதெல்லாம் மாறிப்போம், இந்த கனவு சும்மா ஒரு இது இல்லை, அப்படியாக என்ன வேணாம் என்று சொல்லி ஒரு கள்ளத்தனமாக ஏமாத்துற பிரகமாக எனக்கு மறுமொழி கொடுக்க நீங்கள் திட்டம் போட்டிருக்கீர்கள். அப்படித்தானே என்ன நடந்திருக்கு? ஆலையால் பார்த்துட்டு இதனடா இது எல்லாரையும் வர சொல்லி போட்டு நாங்கள் எங்கிட்ட வேலையை பார்த்துட்டு இருக்காம கனவு கண்டதான் கனவு கண்டதான் கனவு கண்டேன் தோழி என்ற மாதிரி அது நீ. இது நெபுகட்நேசர் கனவு வடிவாக்கள். இது வரப்போகிற காரியங்களை குறித்த கனவு. ஆடியோ வீடியோ எல்லாரும் ரெடி ஆயிருக்க வேணும். ஆல்ரைட், நவ் அப்படியாய் அவன் அவர்களை விரட்டினான். நீங்கள் சொற்பனத்தை எனக்கு தெளிவியா போகிறால் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறக்கும். ஆகியால் கனவை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடுமென்றார். கல்லையர் திருப்பி மறுமொழியாக, ராஜா நீங்க கேட்கிற காரியம் ஒருவராலும் கூடாது. இந்த பூமியிலும் ஒரு மனுஷனும் கிடையாது. இப்படியே யாரோ கனவு கண்டது, யாரோ கண்டதை சொல்லலாமா? எங்க இருக்கிறது? நீ கண்டதே போகும் தெரியாது. பூமியில ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவர்கள் அவனுக்கு மறுமொழி கொடுத்தார்கள். ஒரு மனுஷனையும் நீங்கள் தேடி பிடிக்க முடியாது. இப்படி சொன்ன உடனே 12 வசனத்தில் 2 அதிகாரம் அவனுக்கு தரா கோபம், சச்சியான கோபம் வந்தது. ஏன் திருப்பி திருப்பி இவங்க சலப்புறாங்க கிடந்து எங்களால் சொல்லலாதுன்னு சொல்லி இருந்தா சேர்த்தாரு. சச்சியான கோபம் வந்து உக்கிரம் கொண்டு பெபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். போச்சு, எல்லா சூனியக்காரன், எல்லா மந்திரக்காரன், எல்லா குறி சொல்கிறவன், எல்லா அஞ்சனை பார்க்கிறவன், ஐயோ எவ்வளவு நல்ல காரியம், எல்லாரையும் முழு பேரையும் கொலை செய்யும்படிக்கு தராஜா கட்டளை இட்டான். ஆண்டவர் திறமான ஒரு திங்கா போட்டார். கண்ணங்களை கட்டுக்கிறது, நாள் பார்க்கறது, அப்புறம் நாள் பார்த்து உள்ள போனோடனே மாடியில இருந்து தொப்பண்டு விழுறது. அதுக்கு பிறகு வாரார் இங்க ஒரு பேயிற ஊழியக்காரன், அவர் வந்துட்டு சொல்றது, நல்ல பூவை தேவன் பறைத்தார். ஓ, மாடியில இருந்து பறைத்தார். கட்டர் கொடுத்தார், கட்டர் எடுத்தார், அடுத்ததாக உன்னை எடுப்பார். போ, விளங்குது உங்களுக்கு? சிறிக கஷ்டமா இருக்கும் பிராத, ஆத்மாவையும் எல்லாத்தையும் கலத்தி கொடுத்துட்டேன் பிராத. எல்லாம் என்ற செல்போனை குலகடாக்குது செல்லம். கன நாள் சொல்லி குஞ்சு குட்டி இங்கிலீஷில் என்ன எழுதினம் KUTTY குட்டி. இது இங்க வந்தவன் உள்ளுக்கு இருக்கிற அந்த குட்டிகளை நாங்கள் வழியால் எடுக்க வேணும். பேசினை கொண்டு தெரிஞ்சு ஓடி போய் இங்க உடனே மாதிரி காணாது பேசின் படிக்க. ஓ பிரஷியஸ் லார்ட், அப்ப கொலை செய்யும் படிக்க எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. இவ்வளவு வரையும் கேட்டுட்டீங்களா? இன்றைக்கு வயிறை பார்த்து சொல்லிடுறேன், பேசாமையே குளிச்ச மாதிரி எனக்கு வந்தாலும் நான் எழும்ப மாட்டேன் இந்த இடத்தை விட்டு. இன்றைக்கு அவர் கொடுக்குற எல்லாத்தையும் எடுத்து தான் நான் போறது. கட்டவனும் போல இருந்தா கத்தி, கையாட்டவனும் போல இருந்தா கையாட்டு, முன்னால இருக்கிறார்கள் இடிச்சிடாத. சிலருக்கு அப்படி இருக்குது, கையை உயர்த்தவனும் கத்துக்கொள்ள மட்டும் என்ன நினைப்பாங்களே இவங்க. நான் ஒரு பெரிய பிரபலமான நடிகர் நடிகையர், அப்ப கொலை செய்ய வேணும் என்று சொல்லி கட்டளை சட்டம் பிறந்துட்டது. இந்த நியூஸ் வந்து எப்படியோ தானியலுக்கு கிடைச்சிட்டது. தானியலும் ஒரு ஞான திருஷ்டிக்காரன், அவன் தேவனிடத்தில் இருந்து காரியங்களை அறிவிக்கிறவன் என்று சொல்லி இதுவரையிலும் ஆக்களுக்கு தெரிஞ்சிட்டது. அப்போ தானியலுக்கும் பிரச்சனை வருகிறது. அதில் ராஜாவோடு இருக்கிற அந்த க்ளோஸாக இருக்கிற சில உத்தியோகத்தர்கள் தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே, ஆரியோகோடே தான் அவர் பேர், சொல்ல முடியாட்டி பேசாத. ஆரியோ கோடை எங்கட இதுல வேணுமெண்ட ஆரியோ கோடை நுகை கோடை. அவனோட பேசி யோசனை பண்ணி புத்தியாக பேசினானா 14 வசனம். அப்ப தானியேல் கேட்டான், பாக்குறீங்களா அது சரி, ஏன் இப்படி இருந்தா போல ஒரு எல்லாரையும் கொலை செய்யணும் ராஜா, என்ன நடந்தது? தானியலுக்கு தெரியாது என்ன நடந்தது. அப்படியாக அவன் யோசித்து ஆரிய கோடையோட பேசினான். ஆரிய கோடை ரைட்.